ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருவே சரணம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே சாட்டர்டே 21st August 2021. வெல்கம் டு அவர் பகவத்கீதா செஷன், சாப்டர் 11, விஸ்வரூப தர்சன யோகம், ஸ்லோகம் 32-46. இப்போது நம்ம முதல்ல ஸ்லோகம் 32-46 வரைக்கும் பார்த்துருவோம். ஓகேயா?
ராஜ்யம் சமிருத்தம் மயைவைதே நிஹதஃ பூர்வமேவ நிமித்த மாத்ரம் பவ சவ்யசாச்சிம் த்ரோணம் ச பீஷ்மம் ச ஜயத்ரதம் ச கர்ணம் தத்யானபி யோத வீரான் மயாஹதம் வச்சனம் கேஷவஸ்ய கிருதாஞ்சலிர்வேபமான கிரீடி நமஸ்கிருத்வா பூய ஏவாஹ கிருஷ்ணம் சகத்கதம் பீத பீத பிரணம்ய. அர்ஜுன உவாச ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ ப்ரகீர்த்யா ஜகத் ப்ரஹ்ருஷ்யத்யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திஷோ த்ரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காஹ கஸ்மாத் ச தீன நமீரன் மஹாத்மன் கரீயசே ப்ரஹ்மணோப்யாதி கர்த்ரே அனந்த தேவேஷ ஜகன்னிவாஸ த்வமக்ஷரம் சத சத் தத் பரம் யத் த்வமாதிதேவஃ புருஷஃ புராணஃ த்வமஸ்ய விஶ்வஸ்ய பரம் நிதானம் வேத்தாஸி வேத்யம் ச பரம் ச தாம த்வயா ததம் விஶ்வம் அனந்த ரூப வாயுர்யமோக்னிர் வருணஃ சஶாங்கஃ பிரஜாபதிஸ்த்வம் ப்ரபிதாமஹஶ்ச நமோ நமஸ்தேஸ்து ஸஹஸ்ரக்ருத்வஃ புனஶ்ச பூயோபி நமோ நமஸ்தே நமஃ புரஸ்தாதத ப்ருஷ்டதஸ்தே நமோஸ்துதே ஸர்வத ஏவ ஸர்வ அனந்த வீர்யாமித விக்ரமஸ்த்வம் ஸர்வம் ஸமாப்னோஷி ததோஸி ஸர்வஹ ஸகேதி மத்வா ப்ரஸபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே ஸகேதி அஜானதா மஹிமானம் தவேதம் மயா ப்ரமாதாத் ப்ரணயேன வாபி யச்சாவஹா ஸார்த்தம் ஸத்க்ருதோஸி விஹாரஷய்யாஸன போஜனேஷு ஏகோத வாப்யச்சுத தத்ஸமக்ஷம் தக்ஷாமயே த்வாமஹமப்ரமேயம் பிதாஸி லோகஸ்ய சராசரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஶ்ச குருர்கரீயான் நத்வத்சமோஸ்த்யப்யதிகஃ குதோன்யஃ லோகத்ரயேப்யப்ரதிமப்ரபாவ தஸ்மாத் ப்ரணம்ய ப்ரணிதாய காயம் ப்ரஸாதயேத்வா மஹமீஷமீட்யம் பிதேவ புத்ரஸ்ய சகேவ சக்யுஹ ப்ரியஃ ப்ரியாயார்ஹசி தேவ ஸோடும் அத்ருஷ்ட பூர்வம் ஹ்ருஷிதோஸ்மி த்ருஷ்ட்வா பயேன ச ப்ரவ்யதிதம் மனோ மே ததேவ மே தர்ஷய தேவ ரூபம் ப்ரசீத தேவேஷ ஜகன்னிவாஸ கிரீட்டினம் கதினம் சக்ரஹஸ்தம் இச்சாமி த்வாம் த்ரஷ்டுமஹம் ததைவ தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே.
இங்க 32வது ஸ்லோகத்துல பகவான் தன்னோட பிரபாவத்தை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, அர்ஜுனா, உலகங்கள் அனைத்தையும் அழிக்கின்ற பெருகி வளர்ந்துள்ள மகாகாலனாக இருக்கின்றேன். இப்போது உலகங்கள் எல்லாவற்றையும் சம்ஹாரம் செய்வதற்கு முனைந்திருக்கின்றேன். எந்த போர் வீரர்கள் எதிர்ப்படையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நீ போர் புரியாமல் இருப்பினும் இருக்கப் போவதில்லை. அதாவது இவர்கள் எல்லோரும் போரில் அழிந்துதான் போவார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்தோன்னா முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேட்டார் இல்லையா, நீங்கள் யார் அப்படின்ட்டு. அதுக்கு பகவான் சொல்கிற பதில் இது, நானே அகில உலகத்தையும் படைத்து காத்து ஒடுக்கி கொள்ளும் சாட்சாத் பரமேஸ்வரன் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக சொல்கிறார் இல்லையா. அப்புறம் தான் விளக்கமாக சொல்கிறார், பெரியவங்க சித்தப்பா பெரியப்பா மாமன்மார் உடன் பிறந்தோர் அப்படின்னு ஒன்றை சார்ந்த மக்கள்லாம் யுத்தத்துக்கு தயாராக வந்துட்டாங்களே அப்படிங்கிற காரணத்தினால நீ கோழைத்தனமாக யுத்தத்திலேருந்து விலகணும்னு நினைக்கிற இல்லையா. இது சரி கிடையாது. நீ யுத்தம் புரிஞ்சு இவங்களை கொல்லலைன்னா கூட இவங்க தப்பி பிழைக்கவே போகிறதில்லை. இவங்க அழிய போகிறது நிச்சயம். ஏன்னா நானே இவங்களை அழிக்கிறது அப்படின்னு முனைந்து விட்டேன். இவங்களை காப்பதற்கு வழியே கிடையாது. அதனால் யுத்தத்திலிருந்து விலகாமல் என்னோட கட்டளையை ஏற்றுண்டு யுத்தம் புரிவது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறார். இங்கேயே பார்த்தோம்னா இவர்களை நான் அழித்து வேண்டும் என்று முனைந்து விட்டேன்னு சொல்கிறாருன்னா அது வந்து கௌரவப்படைகள் மட்டும்தான். ஏன்னா பாண்டவ படைகளில் இருக்கிறவரை யாரும் அர்ஜுனன் அம்பு போட்டு கொல்ல மாட்டான் இல்லையா. ஸோ கௌரவப்படைகளில் இருக்கிறவங்களை தான் நான் வந்து இது பண்ண போகிறேன், அது பேர் என்ன அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல வராருக்கேன். இப்போது 33வது ஸ்லோகத்தை பகவான் சொல்கிறார், அர்ஜுனா அதனால் நீ என்ன பண்ணுற, எழுந்துரு, புகழை பெற்றுக்கோ, பகைவர்களை வென்று தானியங்களும் செல்வமும் நிறைந்த அரசை அனுபவிப்பாயாக. இவங்க எல்லாருமே முன்னால் என்னால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இடது கையாலும் அம்பு எய்யும் அர்ஜுனாங்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம், வலது கையாலும் இடது கையாலும் இந்த மாதிரி ரெண்டு கையாலையும் அம்பு பிரயோகம் பண்ணுறவளுக்கு சவ்யசாட்சின்னு பேர். ஸோ இடது கையாலும் அம்பு எய்யும் அர்ஜுனா, நீ நிமித்த காரணமாக மட்டும் இரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறார். இப்போது இந்த மாதிரி சத்யசாட்சியாக இருக்கிறது வந்து ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லுவோம். மகாபாரத யுத்தத்திலேயே ரெண்டே ரெண்டு பேர் தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஒன்று கிருஷ்ணர், இன்னொன்று வந்து அர்ஜுனன் சொல்லுவாள். இன்னொன்று ஒரு அண்டர்டோன் ஒன்று இருக்கும் இதில், அது என்னென்னா பத்மயூகத்தை பிரேக் பண்ணி வெளில வர்றதுக்கு இந்த டெக்னிக் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். மேபி பீஷ்மருக்கு தெரிஞ்சிருக்கலாம், துரோணருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அது அதை பற்றி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக நான் படித்தது இல்லை, எனக்கும் தெரிஞ்சது இல்லை அதை பற்றி. ஆனால் இது கேள்விப்பட்டிருக்கேன், ரெண்டு கையால் பணப்பிரயோகம் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் பத்மயுகத்தை உடச்சி வெளில வர முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவரை வந்து இங்கே சத்யசாட்சின் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கூப்பிடுறார். அது இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ யுத்தம் செய்யலைன்னா கூட நமக்கு உயிர் தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக சாக தான் போகிறாங்க. ஸோ நீ யுத்தம் புரியறது தான் எல்லா விதத்துலையும் உனக்கு பெட்டர். அதனால் யுத்தத்திலேருந்து விலகாமல் உற்சாகமாக நிமிர்ந்து நெல் அப்படின்னு சொல்கிறார். நீ ஒரு நிமித்தம்தான்னு சொல்கிறார். அது இருக்குன்னா இவங்களை கொல்றதுனால பாவம் வருமோங்கிற பயம் உனக்கு வேண்டாம். ஏன்னா சத்ரிய தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தானாக நேர்ந்த இந்த யுத்தத்தில் இவர்களை கொல்றதில் நீ ஒரு நிமித்தமாக மட்டும்தான் இருக்க. அதனால் பாவங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது. ஆனால் சத்ரிய தர்மத்தை கடைப்பிடிச்சதுக்காக புண்ணியம்தான் உனக்கு கிடைக்கும். உன்னோட உள்ளத்தில் எந்த விதத்துலேயும் சந்தேகம் இல்லாமல் அகங்காரம் மமக்காரம் இதை அத்தனை விட்டுட்டு உற்சாகமாக யுத்தத்தில் ஈடுபடத்தான் வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். இப்போது 34வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், அர்ஜுனா துரோணரையும் பீஷ்மரையும் ஜெயத்ரதனையும் கர்ணனையும் இதே மாதிரி என்னால் கொல்லப்பட்ட இன்னும் மற்ற அநேக போர் வீரர்களையும் நீ கொல்வாய், பயப்படாத, போரில் எதிரிகளை ஐயமின்றி வென்றுடுவாய், அதனால் போர் புரிவாய் அப்படின்னு சொல்ல வராதிங்க. கௌரவ படைகளை பற்றி சொல்லும்போது துரோணர் பீஷ்மர் ஜெயத்ரதன் கர்ணன் மட்டும் இங்கே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். அதுக்கு ரீசன் பார்த்தோன்னா துரோணாச்சாரியார் வந்து தனுர்வேதத்தில் ரொம்ப பெரிய ஞானி. அவரை வந்து கையில் அவருக்கு ஆயுதம் இருக்கும்போது அவரை வந்து யாராலையுமே வின் பண்ண முடியாது. அவர் கையிலேருந்து ஆயுதம் விழுந்தால் மட்டும்தான் அவர் வின் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தனுர்வேதத்தில் ரொம்ப தலை சிறந்தவராக இருக்கார் துரோணர். அதே மாதிரி தான் பீஷ்மர். பீஷ்மர் வந்து தான் வேணுங்கும்போது இறக்கிறதுக்கான வரத்தை வாங்கினவர். ஸோ இந்த துரோணர் பீஷ்மரெல்லாம் நம்ம எப்படி வெல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அர்ஜுனனுக்கு அடிமனசுலேயே இருந்துருக்கு. அதனால் அதை போக்குறதுக்காக இந்த பக்கம் சொல்கிறார். அடுத்தது பார்த்தோன்னா ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் வந்து ரொம்ப சிறந்த வீரன். அது மட்டும் இல்லாமல் பரமசிவனோட பரம பக்தன். அதனால் அவர்கிட்டேருந்து நிறைய வரங்களை வாங்கிட்டுருக்கான். வரங்களை வாங்கினதுனால யாராலையுமே வெல்ல முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கான் ஜெயத்ரதன். இதுலேயே பார்த்தோன்னா ஒரு சின்ன ரிங்கல் இருக்கும். என்னன்னா அர்ஜுனனை தவிர அப்படின்னு ஒரு சிஸ்டே இருக்கும். அதாவது அர்ஜுனனை தவிர பஞ்சபாண்டவர்கள் யாராலையும் வெல்ல முடியாதுன்னு ஒரு வரம் வாங்கியிருப்பான். துரியோதனனோட சகோதரி துச்சலையை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் அவன். ஸோ பாண்டவர்களோட மைத்துனராகவும் ஆகிட்டான் ஒரு லெவலில். ஸோ இது உறவினர் முறையிலையும் இப்படி இருக்கான். அதுவும் இல்லாமல் நிறைய வரங்களும் வாங்கியிருக்கான். இவனை எப்படி கொல்றது இந்த சந்தேகம் இருக்குது அர்ஜுனனுக்கு. அதே மாதிரி தான் கர்ணன் விஷயத்துலையும். கர்ணனும் ரொம்ப பெரிய வீரங்கிறத நல்லாவே தெரியும் அர்ஜுனனுக்கு. ஸோ அவ்வளோ குவிக்காலாம் வந்து அவனெல்லாம் வின் பண்ணவே முடியாது. ரொம்ப 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 பராக்கிரமசாலி அவன். உலகத்தில் அர்ஜுனனுக்கு ஈக்குவல்னு சொன்னால் அது கர்ணன் மட்டும்தான் அப்படிங்கிற பேச்சே இருந்தது. அந்த அளவுக்கு பெரிய வீரன். ஸோ இவங்க நாலு பேரை பற்றி அர்ஜுனன் யோசிச்சுட்டு இருந்தது போதுதான் பகவான் என்ன சொன்னார், இந்த நாலு பேரையும் தனித்தனியாக சொல்கிறார். தனித்தனியாக சொல்லிட்டு என்னால் கொல்லப்பட்ட இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா இவங்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், இவங்க அத்தனை பேரும் ஆல்ரெடி என்னால் கொல்லப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறத கோடிட்டு காட்டுறார். இங்கே ஜெயத்ரதன் பற்றி ஒரு சின்ன கதை இருக்குது. அதாவது ஜெயத்ரதன் வந்து சிந்து தேசத்தோட ராஜா பிருத்தக்ஷத்திரன் அப்படிங்கிறவரோட பையன். இவன் தான் திருதராஷ்டிரன் பொண்ணு துச்சலையை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். பாண்டவர்களுக்கு வனவாசம் செஞ்சப்போ பாண்டவர்கள் இல்லாத சமயத்தில் திரௌபதி திரும்பி போயிட்டான். ஸோ திரும்பி வந்த பீமசேனன் என்ன பண்ணிட்டான், நேராக போய் இவனை போடு போடுன்னு போட்டு திரௌபதியை மீட்டு வந்துட்டான். ஜெயத்ரதனையும் பிடிச்சி வந்துட்டான். ஸோ யுதிஷ்டிரன் வந்து இல்லை இல்லை வேண்டாம் விட்டுருங்க அவனை அப்படின்னு சொன்ன உடனே அவன் தலையை மொட்டை அடித்து இது பண்ணிட்டாங்க. அது பேர் என்ன, அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ குருக்ஷேத்திர யுத்தத்தில் அர்ஜுனன் வந்து சமசக்தர்களோட போரிடுறதுக்காக போனப்போ இவன் வந்து சக்கரவியூகத்தோட நுழைவாயில் நின்றுண்டு யுதிஷ்டிரன் பீமன் நகுலன் சகாதேவன் அந்த நாலு பேரையும் சிவன்டேந்து வாங்கின வரத்தினால தடுத்து நிறுத்திடுறான். அதனால தான் இவன் நாலு பேராலையும் அபிமன்யோட பின்னாடி போக முடியல. அதனால சக்கரவியூகத்தில் மாட்டுட்டு அபிமன்யும் சுத்தி போடுறான் இல்லையா. இதை தவிர இவனுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி வரம் ஒன்று இருக்குது. அது அவன் அப்பா வாங்கினது. அதாவது என் பையனோட தலையை யார் கீழே போடுறாளோ கீழே தள்ளுறாளோ அவளோட தலை சுக்குநூறாக வெடிச்சிடணும் அப்படிம்பா. ஸோ அதை தான் வந்து கிருஷ்ணர் சொன்னதுனால
அர்ஜுனன் வந்து அவன் தலையை வெட்டின உடனே பாசுபத அஸ்திரத்தை யூஸ் பண்ணி டைரக்டாக அவள் அப்பா மடியில் விழ வைக்கவும், அவள் அப்பா வந்து என்னன்னு தெரியாமல் அது கீழே போட அவள் அப்பாவும் இறந்து போயிட்டா அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு இல்லையா. ஸோ அந்த 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 ஒரே ஒரு அக்கேஷனில் மட்டும்தான் தெய்வீக அஸ்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் ஒரு கதை இருக்கு. கூடவே கிருஷ்ணர் இன்னொன்று சொல்கிறார், என்னோட அந்த பயங்கரமான ஸ்வரூபத்தை பார்த்துட்டு நீ பயப்படுறதோ வருந்ததோ சரி கிடையாது, ஏன்னா இன்னைக்குமே நான் உன்னோட பிரிய நண்பனாக இருக்கிற அதே ஸ்ரீகிருஷ்ணன் தான், அதனால் நீ பயப்படாத கலங்காத அப்படின்னும் தைரியம் கொடுக்குறார். இப்போது 35வது ஸ்லோகத்தில் சஞ்சயன் சொல்கிறார், பகவான் ஸ்ரீகேசவனோட இந்த வசனத்தை கேட்டுட்டு மகுடம் அணிஞ்சின் இருக்கிற அர்ஜுனன் நடுங்கிண்டு கை கூப்பிண்டு வணங்கி திருப்பி பயந்து நமஸ்காரம் செஞ்சு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து தழுதழுத்த குரலில் ஃபாலோயிங் திங்ஸை கூறுறார் அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா பகவான் இவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபையிங் வார்த்தையெல்லாம் சொல்லி நீ பயப்படாத நான் உன் கிருஷ்ணன் தான்னு சொன்னால் கூட அந்த உருவத்தோட பயங்கரமான தோற்றத்தை பார்த்து அர்ஜுனன் வந்து அந்த நடுநடுங்கிண்டு அந்த சுரூபத்தை மறைச்சிக்கிற மாதிரி பகவானை கெஞ்சுறாராம். இது வந்து ரொம்ப பயமுறுத்தறதா இருக்குது, எனக்கு வந்து வேறு எதுவுமே தெரியல, 360 degrees நீங்கள் தான் தெரிகிறீர்கள், அதனால் ரொம்ப நடுக்கமாக இருக்குது, அதனால் அதை நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க கேட்குற மாதிரி கேட்குறார் அப்படின்னு சஞ்சயன் வந்து திருதராஷனுக்கு சொல்கிறாருங்க. இங்கே அந்த மகுடங்களுடன் ஒரு வார்த்தை வருது இல்லையா, அது என்ன, ஒரு வாட்டி அர்ஜுனன் அந்த விராட பருவ சண்டையப்போ உத்தரகுமாரன்ட்ட சொல்லுவார், ஒரு சமயம் நான் தானவர்களோட சண்டை போட்டு வின் பண்ணேன், அப்போது தேவேந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு இந்த மகுடத்தை கொடுத்தார், ரொம்ப ஒளி வீசுகிற ஒரு மகுடம், அதனால் இது இந்த கிரீடம் நான் போட்டுருக்கிறதுனால எனக்கு கிரீடின்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ அதை இங்கே அண்டர்லைன் பண்ணுறதுக்காக தான் சஞ்சயன் வந்து மகுடத்துடன் இருக்கக்கூடிய அர்ஜுனன் அப்படின்றத ரெஃபர் பண்ணுறாராம். இப்போது 36வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் பகவானை பார்த்து சொல்கிறார், அந்தர்மியாமியான பகவானே, உங்களோட திருநாமம் குணங்கள் பிரபாவம் இது கீர்த்தனை செய்கிறதுனாலேயே உலகம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அன்பாவும் இருக்குது, அதாவது அகமகிழ்கிறது, பயந்து போன அரக்கர்கள் எல்லா திசைகள்லையும் ஓடுறாங்க, மேலும் சித்தர்களோட கூட்டம் எல்லாம் உங்களை வணங்குறது, இது எல்லாமே பொருத்தம்தான் அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ஸ்தானே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார், அப்படின்னா உச்சிதம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது, அதாவது உங்களை புகழ்ந்து பாடுறது முதலிய விஷயத்தினால உலகம் அத்தனையும் உங்கள்ட்ட அன்பாக இருக்குது, அதே சமயம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது, ஆனால் ராட்சசர்கள் வந்து உங்களோட அற்புதமான ஸ்வரூபத்தை பார்த்து பயந்து இங்கேயும் அங்கேயும் ஓடுறது, சித்தர் கூட்டமும் உங்களை வந்து வணங்கி தான் நிற்கிறது, இது எல்லாமே தக்கது தானே, இப்படி தானே இருக்கணும், ஏன்னா நீங்கள் தான் சாக்ஷாத் பரமேஸ்வரன் ஆச்சே அப்படின்னு சொல்கிறாராம் அர்ஜுனர். இப்போ இங்கே உலகமே உங்கள்கிட்ட அன்பு கொள்வது, உலகமே உங்களை வணங்குறதுன்னு அர்ஜுனன் சொல்கிறாரா, அப்போ பகவான் விஸ்வரூபத்தை அர்ஜுனன் மட்டும்தான் பார்த்தாரா இல்லை உலகம் முழுக்க பார்த்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பகவான் வந்து அந்த தெய்வீக பார்வையால் அர்ஜுனனுக்கு கொடுத்ததுனால அந்த பார்வையால் அர்ஜுனன் மட்டும்தான் பார்த்தான், ஆனால் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுற உலகமே உங்களை துதிக்கிறது, முனிவர் உங்களை வணங்குறா, ராட்சசர்லாம் ஓடுறா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அது வந்து பகவானோட ஒரு பார்ட், விஸ்வரூபத்தோட ஒரு பார்ட்டில் இதை பார்க்குறாரு அவரு, அதை தான் இப்படி சொல்கிறார் அர்ஜுனர். அப்புறம் அர்ஜுனனு 37வது ஸ்லோகத்தில், மகாத்மாவே, பிரம்மதேவனையே ஆதியில் படைத்தவராகவும் எல்லோரை விட மூத்தவராகவும் உள்ள உங்களுக்கு ஏன் நமஸ்காரம் செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு முடிவே கிடையாது, தேவதேவா ஜெகன்னிவாசா, ஜெகன்னிவாசான ஜெகத்திற்கு இருப்பிடமானவர் அப்படின்னு பொருளம், எது சத்தாகவும் அசத்தாகவும் உள்ளதோ அது எல்லாத்துக்கும் மேலான என்றும் அழியாத சத் சித் ஆனந்த பரபிரம்மமான பரமாத்மா நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அர்ஜுனன் சொல்லும்போது அதான் சொல்கிறார், நீங்கள் தான் உலகத்தில் இருக்கிற சராசரங்களுக்கும் ஆத்மா, முடிவே இல்லாது, உங்களோட வடிவம் குணங்கள் பிரபாவங்கள் இது எல்லாமே எல்லையற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, தேவதைகளுக்கும் தேவன் நீங்கள் தான், அகில உலகத்துக்கும் ஆதாரம் நீங்கள் தான், அகில உலகமும் உங்கள்கிட்ட தான் நிலச்சிருக்கு, நீங்கள் அது முழுசுலையும் வியாபிச்சிருக்கீங்க, அதனால் எல்லோரும் உங்களை வணங்கிறது எல்லா விதத்துலேயும் உச்சிதம்தான் அப்படின்னு சொல்கிறார். இந்த சொற்களும் பகவானை நமஸ்காரம் செய்ய வேண்டியது போல தான் சொல்றார். அதாவது மகாத்மன், அனந்த, தேவேச, ஜெகன்னிவாச இப்படிங்கிற சொல்லெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்லோகத்தில். ஏன்னா இது எல்லாமே பகவானை வணங்குறதுக்கும் பகவானோட பெருமையை சொல்கிறதுக்காகவே இதை யூஸ் பண்ணுறான். இப்போது சத் அசத் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கா இல்லையா, அது என்னன்னு பார்ப்போம். எது என்றும் இல்லாமல் போகாதோ அது சத்து, அதுதான் ஆத்மா. அழியக்கூடிய அனைத்தும் அசத்து. இதையே ஏழாவது அத்தியாயத்தில் பரா அபரா பிரகிருதி அப்படின்னு சொல்லியிருக்கார். பதினஞ்சாவது பின்னாடி வரப்போகிற பதினஞ்சாவது அத்தியாயத்திலையும் அக்ஷர க்ஷர புருஷன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கு மேலே பரம அக்ஷரன், அதாவது அழியாதவர், எங்கும் நிறைந்த பரமாத்மா, இவை எல்லாமே நீங்கள் தான், உங்களை நமஸ்காரம் செய்யறது எல்லா வகையிலும் உச்சிதம்தான் அப்படின்னு சொல்கிறார். திருப்பி 38வது ஸ்லோகத்திலையும் கண்டினியூ பண்ணுறார். பகவானே, நீங்கள் தான் முழு முதல் தெய்வம், சனாதனமான புருஷன், இந்த உலகத்துக்கு சிறந்த இருப்பிடம், அறிபவராகவும் அறியப்படுபவராகவும் பரமபதமாகவும் இருக்கிறீங்க. அனந்த ஸ்வரூபனே, உங்களாலேயே உலகம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறார். இங்கே பார்த்தோன்னா எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதை உள்ளபடி முழுமையாக தெரிஞ்சுக்கிறவங்க நீங்கள் தான். எல்லாத்தையும் எப்போதுமே பார்த்துட்டே இருக்கிறவர் நீங்கள், எல்லாமே தெரிஞ்சவர், உங்களை போல சகலமும் அறிஞ்சவர் அப்படிங்கிறவர் யாருமே கிடையாது அப்படிங்கிறத தான் வேதா அப்படிங்கிற சொல் மூலமாக குறிக்கிறார். அதுபோலவே தான் யாரை அறிஞ்சிக்கிறதுங்கிறது மனுஷ வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக இருக்கணுமோ அவரே தான் வேத்யம் அப்படின்னு சொல்லப்படுறார். இப்போ யாருக்கு வந்து சொரூபங்கள் முடிவில்லாமல் இருக்கோ, அதாவது எண்ணில் அடங்காதவையோ, அவங்கள வந்து அனந்த ஸ்வரூபன், உங்களோட ரூபங்கள் எல்லையற்றன எண்ணற்றன, அதோட எல்லையை அடைஞ்சவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறதான் அனந்த ரூப அப்படிங்கிற வார்த்தையால் இங்கே சொல்லியிருக்கார். 39வது ஸ்லோகத்தில் திருப்பி தொடர்ந்து சொல்கிறார் அர்ஜுனர், வாயு தேவனோ, யமனோ, அக்னி தேவனோ, வருணனோ, சந்திரனோ, மக்களுக்கு தலைவனான பிரம்மதேவனோ, பிரம்மதேவனுக்கு தந்தையும் நீங்கள் தான், உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான முறை நமஸ்காரம், மீண்டும் உங்களுக்கு நமஸ்காரம், திரும்ப திரும்ப நமஸ்காரம் அப்படின்னே சொல்கிறார் அர்ஜுனர். இப்போது இங்கே பிரம்மதேவனுக்கும் தந்தை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதாவது உலகத்தில் எல்லா பிராணிகளையும் படைச்சது வந்து கஷ்யபர், தக்ஷன், சப்தரிஷிகள், அவங்களுக்கு எல்லாருக்கும் தந்தை பிரம்மதேவன், இவரே எல்லாருக்கும் பாட்டனார், பிரம்மதேவனையும் படைச்சது நீங்கள் தான், ஆகவே உங்களை வந்து முப்பாட்டனார் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை வணங்குறது முற்றும் சரிதான் அப்படின்னு சொல்ல வர்றார். இப்போது பகவானுக்கு அர்ஜுனனுக்கு பார்த்தோன்னா பகவான்கிட்ட எப்போதுமே ரொம்ப பெரிய மதிப்பு இருக்குது. இப்போ இருக்கிற பயம் இதோட காரணமாக ஆயிரம் தடவை நமஸ்காரம் செஞ்சால் கூட போதும் அப்படிங்கிற மனநிறைவு அர்ஜுனனுக்கு ஏற்படலை. அதனால தான் நமஸ்காரம் நமஸ்காரம் திருப்பி திருப்பி சொல்கிறார். அதாவது சஹசிர கிருத்துவ அப்படின்னு சொல்லிட்டு நமஹா நமஹான்னு சொல்கிறான். அதோட அர்த்தம் என்னென்னா ஆயிரம் வாட்டி நாங்கள் நமஸ்காரம் செஞ்சாலும் கூட அந்த திருப்தி வராது, அந்த அளவுக்கு உங்களோட தரிசனத்தை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்துறார். 40வது ஸ்லோகத்தில் தொடர்ந்து சொல்கிறார், அளவற்ற திறமை இருக்கிறவரே, உங்களோட முன்னாடியிலேருந்தும் பின்னாடியிலேருந்தும் நமஸ்காரம், அனைத்து மாணவரே உங்களுக்கு எல்லா பக்கத்துலேருந்தும் நமஸ்காரம், அளவற்ற பராக்கிரமம் உடைய நீங்கள் உலக அனைத்து வியாபிச்சிருக்கீங்க, எனவே அனைத்து வடிவமாகவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுனர். இப்போ பார்த்தோன்னா சாதாரண மனுஷங்களோட பராக்கிரமம் மாதிரி கிடையாது உங்களுக்கு, உங்களோட பராக்கிரமங்கிறது ஒரு எல்லைக்கு உட்பட்டது இல்லை, ஆனால் சாதாரண மனுஷனோட பராக்கிரமம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. உங்களுக்கு வந்து அளவற்ற பராக்கிரமம் இருக்குது, நீங்கள் எந்த விதமாக ஆயுதங்களை விளையாட்டாக வீசுகிறீங்களோ அந்த மாதிரி பிறர் வீச முடியும்னோ இல்லை வீசுவான்னோ கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறத தான் அமித்த விக்ரமஹா அப்படிங்கிற வார்த்தையால் சொல்கிறாராம். முதல்லையே அர்ஜுனன் வந்து பகவானை எல்லா மாணவரையும் சொன்னால் கூட நீங்களே எங்கு நிறைஞ்சிருக்கீங்கன்னு சொல்கிறதுனால ரொம்ப சிறிய அணுவில் கூட நீங்கள் இருக்கீங்க அப்படின்ட்டு என்ன குரு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். அணுவை சதகூறாகிட்ட ரேணுவிலும், சதநூறு கூறாகிட்ட ரேணுவிலும் அப்படின்ட்டு. ஒரு அணுவை 100,000 கூறு போட்டால் அதுக்கு பேர் ரேணுன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். அது ஞாபகம் இல்லை, மேபி நான் தப்பாக சொன்னாலும் இல்லாம், அது யாராவது தெரிஞ்சுன்னா கரெக்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ அணுவை சதநூறு கூறாகிட்ட ரேணுவில் இந்த விஸ்வரூபமாக நீ இருக்க அப்படின்ட்டு. அதாவது இந்த சைஸுங்கிறதோ இல்லை பொசிஷனுங்கிறதோ இல்லை பிளேஸுங்கிறதோ பகவானுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிறத முழுசாக உணர்ந்து அர்ஜுனன் இதை சொல்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போது 41 மற்றும் 42 ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்கிறார், உங்களோட இந்த பெருமையை அறியாத என்னால் தோழன் அப்படின்னு நினச்சிட்டு அன்பினாலோ அசட்டினாலோ கிருஷ்ணா யாதவ நண்பனே என்று நன்கு சிந்தித்து பார்க்காமல் எது துடுக்காக சிறுபிள்ளைத்தனமாகவெல்லாம் அச்சுதா கேளிக்கையின் போதும் படுக்கையில் உறங்கும் போதும் கூட அமரும் போதும் உண்ணும் போதும் நீங்கள் தனியாக இருக்கும் போதும் அல்லது நண்பர்கள் முன்னிலையிலும் கூட ஏலியாகவும் வேடிக்கையாகவும் எந்த விதமான அவமதிப்பு பட்டிருக்கிறீங்களோ அந்த எல்லா குற்றங்களையும் நினைச்சு பார்க்கவே முடியாத மகிமை இருக்கிற உங்களை பொறுத்தருளுமாறு 2 கை கூப்பி 1000 நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். அதாவது உங்களோட பிரபாவத்தை இப்போ நான் நேரில் பார்த்துட்டேன், அதோட உண்மையை தெரிஞ்சிக்காமல் இருந்ததுனால உங்கள்கிட்ட நான் நிறைய வாட்டி முறையில்லாமல் கூட நடந்திருக்கலாம், அறியாமல் நான் அதை செஞ்ச பிழையெல்லாம் தயவு செஞ்சு பொறுத்தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாராம். அப்புறம் சொல்கிறாராம், உங்களோட ஒப்பற்ற மகிமை அறியாததுனால நான் உங்களை எனக்கு சமமான நண்பன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அதனால தான் பேசும்போது உங்களுக்குரிய ஏற்றத்தையும் எல்லாராலும் போற்றுதலுக்குரிய உங்களோட பெருமையையும் நினச்சி பார்க்கல, அன்பினாலும் அசட்டையினாலும் நான் ரொம்ப பெரிய பிழை செஞ்சுருக்கேன், அரிய பெரிய தேவதைகள் மகர்ஷிகள் எல்லாம் உங்கள் சரணங்களில் விழுந்து வணங்குவதை தங்களோட பாக்கியம்னு கருதுகிறாங்க, அத்தகைய உங்களுக்கு நான் சரிசமமாக பழகிட்டேன், இதுக்காக தயவு செஞ்சு எனக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த அன்பினாலும் அசட்டையினாலும்னு சொல்கிறாள்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி சொல்கிறாருன்னா, பிரபுவே நீங்கள் எங்கே நான் எங்கே, நான் இவ்வளோ மூடனாகிட்டேனே, ரொம்ப கொண்டாடத்தக்க பரமாத்மாவை என்னோட நண்பன் நினச்சுட்டேனே, மரியாதைக்குரிய சொல்லால் கூப்பிடாமல் கிருஷ்ணா யாதவா நண்பா அப்படின்னு உரிமையில் அலட்சியமாக துடுக்காக கூப்பிட்ருக்கேனே, இந்த பிழையெல்லாம் பொறுத்துக்கோங்கன்னு கேட்குறாராம். அது மாதிரி தான் தன்னோட பெருமையிலேருந்தும் நிலையிலேருந்தும் ஒரு பொழுதும் வழுவாதவர்களை அச்சுதன்னு சொல்லுவாளாம். அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா, தான் நடந்துட்ட விதத்துலேயும் செயல்லையும் கிருஷ்ணரை அவமதிச்சுட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறதுனால அது ரொம்ப பெரிய பிழை, அதனால் உங்களோட பெருமை கொஞ்சம் கூட குறையல, உங்களோட பெருமையை கொஞ்சம் கூட குறைக்குமாறு உலகத்தில் எந்த செயலும் நடக்காது அப்படின்னு சொல்ல வர்றார். இப்போது அர்ஜுனன் தான் பிழை செஞ்ச தருணங்களை பற்றி சொல்கிறாராம். என்னது, 2 பேரும் சேர்ந்து நடக்கும்போதோ படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போதோ மேலே கீழேன்னு இருக்கையில் உட்காந்துட்டு இருக்கும்போதோ இல்லை சமமாக உட்காந்துட்டு இருக்கும்போதோ இல்லை சாப்பிடும்போதோ இல்லை உங்களை பல தடவை அலட்சியமாக நான் நடந்துருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இப்படி தனிமேல பிழை செஞ்சுருந்தாலும் பலர் முன்னிலையில் செஞ்சுருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப தப்புங்கிறது இப்போ உணர்ந்துட்டேன், அந்த ஒவ்வொரு தவறுக்காகவும் நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவர் கூட நட்பாக இருக்கும்போதோ இல்லை உட்காந்து சாப்பிடும்போதோ ரொம்ப கிண்டலாகவும் ரொம்ப கேலியாகவும், ஆஹா நீ எப்போதுமே உண்மை சொல்கிறவன் தான் கிருஷ்ணா அப்படின்லாம் பேசியிருக்கேனே, அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கேன் மனசுக்கு. பிரபுவே உங்களோட ஸ்வரூபமும் பெருமையும் சிந்தனைக்கு வந்து ரொம்ப அப்பாற்பட்ட விஷயம், அதை முழுமையாக யாருமே அறிஞ்சு கொள்ள முடியாது, யாருக்காவது கொஞ்சோண்டு தெரிஞ்சிருக்குமே ஆனால் அது கூட உங்களோட கிருபையினால தான் தெரிஞ்சிருக்க முடியும். இது வந்து எனக்கு இங்கே இதில் ஞாபகம் வரும், அந்த மாணிக்க வாசகரோட பாட்டு ஒன்று, அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்ட்டு, அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ரிலேஷன் இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அவர் கிருஷ்ணரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாலோ இல்லை கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு வரணுன்னாலோ கிருஷ்ணரோட அருள் இருந்தால் தான் அது கிடைக்கும், இல்லைன்னா அது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இல்லவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு இல்லை என்னால் உணர முடிஞ்ச ஒரு சிறிய விஷயம், அதையும் நான் இங்கே சொல்லிக்க ஆசைப்பட்றேன். முன்பு நான் உங்களோட பெருமைகளை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன், அதனால் உங்களை அலட்சியப்படுத்தியிருந்தேன், இன்னைக்கு உங்களோட அருளால் உங்களோட பெருமையில் ஏதோ கொஞ்சோண்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன், இதை வச்சுட்டு உங்களோட பெருமையை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது. உங்களோட கிருபை, உங்களோட பெருமை எவ்வளோ காட்டி கொடுத்தாலும், நீங்கள் அவ்வளோ தூரம் டீட்டெயிலாக காட்டி கொடுத்தும் கூட எல்லாத்தையும் நான் அறிஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் தெரிஞ்சுட்ட வரைக்கும் என்னால் முழுசாக உணர முடிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சர்வ வல்லமை படைத்தவங்க, எல்லாத்துக்கும் மேலானவங்க, எல்லாத்துலேயும் நிறைவாக இருக்கிறவங்கிறத புரிஞ்சுட்டேங்கிறார். அடுத்தது 43வது ஸ்லோகம். அர்ஜுனன் சொல்கிறார், பகவானே நீங்கள் இந்த அசையிறதையும் அசையாத இருக்கிறதையும் கொண்ட உலகத்தோட தந்தையாகவும், எல்லார காட்டிலும் ரொம்ப உயர்ந்த குருவாகவும், ரொம்ப போற்றத்தகுந்தவராகவும் இருக்கீங்க. இணையற்ற மகிமை உள்ளவங்களே மூவுலகிலும் உங்களுக்கு நிகரானவர் யார்? யாருமே கிடையாது. அப்புறம் உங்களோட மேல்பட்டவர் யார்? யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதான் இங்க உலகத்திற்கு தந்தையாக இருக்கிறவரேன்னு சொல்றதுனால என்னன்னா, தன்னோட பிழைகளை பொறுத்தருள்றதுக்கு நீங்க கடமைப்பட்டவர் அப்படின்னு சொல்றாராம். பகவானே இந்த உலகம் அனைத்தும் உங்களால் உண்டாயிற்று, அதனால நீங்க இதற்கு தந்தை. உலகத்துல ரொம்ப பெரிய தேவதைகள் இருக்காங்கன்னா அவங்க மகர்ஷிங்க, மற்றும் ரொம்ப திறமை படைச்ச பெரியோர்கள், அவங்க எல்லாரையும் விட ரொம்ப பெரியவர் பிரம்மதேவர் இல்லையா? ஸோ முதல் முதல்ல அவர் தான் வந்தார். அவரே என்றும் அழியாத உங்களோட தெய்வீக ஞானத்தினால தான் வந்தார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரபு பிரம்மதேவன் கூட உங்கள்கிட்டருந்து தான் தோன்றியிருக்கார். ஸோ உங்களிடந்து அவர் ஞானத்தை வாங்கிட்டார். அதனால சர்வேஸ்வரா, உலகத்தில் ரொம்ப பெரிய குருநாதர் யார் இருக்கோ அந்த குருக்கே நீங்க தான் குரு. அகில உலகமும் எந்த தெய்வங்களையும் மகர்ஷிகளையும் போற்றி வணங்குறதோ, அந்த தெய்வங்கள் மகர்ஷிகள் அவங்க அனைவரும் பிரம்மதேவர் வசிஷ்டர் அவங்க அத்தனை பேரையும் வணங்குறாங்க. அந்த பிரம்மதேவன் வசிஷ்டர் முதலானோரும் ஒரு கணமேனும் உங்களை தரிசித்து பூஜை செய்யப்பட்டோம் பூஜை செய்ய மாட்டோமா அப்படின்னு காத்துட்ருக்காங்க. அந்த ஒரு தருணம் கிடச்சிட்டா அது தங்களோட பெரிய பாக்கியம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் என் கூட இப்படி இருந்திருக்கேன் நீங்கள். ஸோ இவ்வளோ தயை இருக்கிற நீங்கள் தயவு செஞ்சு என்னோட குற்றங்களை பொறுத்தரணும்னு சொல்கிறாராம். இப்போது 44வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்கிறார், ஆகவே பகவானே துதிக்கத்தக்க ஈஸ்வரனான உங்களை நான் என் உடலை உங்களோட சரணங்களில் அர்ப்பணித்து நமஸ்கரித்து என்கிட்ட மகிழ்ச்சி கொண்டவராக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு வேண்டிக்கிறேன். தெய்வமே தந்தை வந்து தமையனோட குற்றங்களை பொறுப்பது போலவும், நண்பன் வந்து தன்னோட நண்பனோட குற்றங்களை பொறுப்பது போலவும், கணவன் வந்து தன்னோட அன்புக்குரிய மனைவியோட குற்றங்களை பொறுப்பது போலவும், என்னோட குற்றங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி இந்த அகில உலகத்தையும் கட்டி காக்கிறது இந்திரன், சூரியன், வருணன், குபேரன், யமன், இந்த மாதிரி எல்லா தேவதையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற மகேஸ்வரனான நீங்கள் ஒருத்தர் தான். உங்களோட குணங்கள், கௌரவம், பெருமை அதெல்லாம் வந்து ரொம்ப விஸ்தீரமானது, ரொம்ப பெருசு. அகில உலகமும் சேர்ந்து எப்போதுமே உங்களோட புகழை பாடிட்டு கூட உங்களோட புகழை முழுமையாக சொல்ல முடியாது. அதனால தான் துதிக்கத்தக்கவர் அப்படின்றவர் நீங்கள் ஒருத்தர் தான். உங்களை துதித்து மகிழ்விக்க போதிய ஞானமோ சொல்லாட்சியும் என்கிட்ட இல்லை. அறிவற்றனா என்ன சொல்லி உங்களை துதிக்கிறது சொல்லுங்க. உங்களோட பிரபாவத்தை கூறுறதாக ஏதாவது ஒரு சொல்லை சொல்லி ஆரம்பித்தேன்னா அது உங்களோட பிரபாவத்தோட நிழலை கூட தொட முடியாது. நான் செய்கிற துதி உங்களோட பெருமையை குறைக்கிறதாகும். உங்களோட பெருமையை எடுத்துக்கூறதுக்கு பதிலாக குறைக்கிறதா தான் ஆகும். நான் என்னோட உடலை ஒரு மரக்கட்டை போல உங்களோட பாதார விந்தங்களில் வீழ்த்துறேன். என்னோட உடல் உறுப்புகள் அனைத்தும் உங்களோட திருவடியில் படுற மாதிரி வணங்குறேன். உங்களை மகிழ்விக்க விரும்புகிறேன். உங்களோட அண்டி இருக்கும் என்ன மன்னிச்சு தயவு செஞ்சு பிழைகளை மறந்து எனக்கு அருள் புரியுங்கோ அப்படின்னு சொல்கிறாராம் அர்ஜுனர். அடுத்தது 45வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், பகவானே இதற்கு முன்னாடி நான் பார்த்துடாத இந்த ஆச்சரியமான உருவத்தை, அதாவது இப்போ பார்த்துட்டுருக்கிற உருவத்தை பார்த்து மகிழ்ச்சி கொண்டவனாக இருக்கேன். என்னோட மனம் பயத்தினால ரொம்ப நடுங்கின்னு இருக்கு. ஆகவே நீங்க அந்த நான்கு கைகளோட கூடிய விஷ்ணு சுரூபத்தைய எனக்கு காமிங்க. தேவதேவனே, ஜெகன்னிவாசனே, தயவு செஞ்சு திருவுருள் புரியுங்கோ அப்படின்னு சொல்றாராம். அதாவது இதுக்கு முன்னாடி எப்போதுமே பார்க்கப்படாத பகவானோட அந்த ஆச்சரியமான விஸ்வரூபத்தை தான் அதிருஷ்டபூர்வம் அப்படின்னு சொல்றாராம். உலகத்துக்கு அப்பாற்பட்ட உங்களோட இந்த சுரூபத்தை, உங்களோட குணங்கள், பிரபாவங்கள், ஈஸ்வரத்தன்மை, இதை வந்து நினச்சி பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, சாட்சாத் பரமாத்மா வந்து அற்பனான என்கிட்ட தம்மோட அளவற்ற கருணை, ஒப்பற்ற பிரேமை இதை வந்து பொழிகிறார். உலகத்துக்கு அப்பாற்பட்ட தன்னோட இந்த சுரூபத்தை காண்பிக்கிறார். ஆனால் கூடவே தன்னோட பயங்கரமான மூர்த்தியோட பால் என்னோட கண்கள் ஈர்க்கப்படும் பொழுது என் மனசு பயத்தினால நெடுங்கிறது, மனசுல கலக்கமும் ஏற்படுறதுங்கிறார் அர்ஜுனர். அப்புறம் தான் சொல்றார், இப்போது பார்க்கப்பட்ட சொரூபத்துக்கு முன்னாடி பார்க்கப்பட்ட அந்த சொரூபம், அதாவது மற்ற சொரூபங்கள் வேண்டாம், வைகுண்டத்தில் உரையக்கூடிய திருமாலாக நாலு திருக்கரங்களோடு எப்படி காட்சி அளிப்பீங்களோ அந்த சதுர்பூஜ சுரூபத்தில் எனக்கு தரிசனம் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பகவானோட சுரூபம் ஒரு பக்கத்தில் அர்ஜுனருக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்தாலும் அதோட பயங்கர ரூபம் அவர் மனசில் ரொம்ப கலக்கத்தையும் ஏற்படுத்தி விடுறது. அதனால தான் அதில் பயந்து தான் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் எப்போவுமே இருக்கக்கூடிய சதுர்பூஜத்தோடு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவாவே தயவு செஞ்சு எனக்கு காட்சி கொடுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் 46வது ஸ்லோகத்தில் கண்டினியூ பண்ணுறார் அர்ஜுனன். கிரீடம் தரித்தவராகவும் கதாயுதத்தையும் சக்கராயுதத்தையும் கையில் ஏந்தியவராகவும் உள்ள அந்த சுரூபத்திலேயே தான் நான் உங்களை தரிசிக்க விரும்புகிறேன். ஆகையினால விஸ்வரூபம் கொண்டவரே, ஆயிரக்கணக்கான திருக்கரங்களுடையவரே, அந்த நான்கு கைகள் கொண்ட அதே சுரூபத்தோட தயவு செஞ்சு தரிசனம் கொடுங்கோ அப்படின்னு கேட்குறாராம். இந்த மகாபாரத யுத்தத்தில் பார்த்தோன்னா பகவான் வந்து தான் ஆயுதம் எடுக்க போகிறது இல்லை அப்படின்னு பிரதிஜை செஞ்சுட்டார் இல்லையா. ஸோ சவுக்கையும் குதிரையோட கடிவாளத்தையும் கையில் ஏந்தி அர்ஜுனனோட ரதத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த ரூபத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கைகளில் கதாயுதம் சக்கரம் அந்த மாதிரி தாங்கிட்டு இருக்கக்கூடிய சதுர்புத விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்க்க விரும்புகிறார். அந்த ஐடியாவில் தான் அவரை கேட்குறார், இந்த சதுர்புத ரூபத்தை காட்டுங்கோ அப்படின்ட்டு. அதை தான் ததா அப்படின்னும் ஏவ அப்படிங்கிற சொல்லுலையும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கார் அப்படின்னு விளக்குறாருங்க ஆசிரியர். இப்போது சதுர்புஜம்னு சொன்னால் அது வந்து ஸ்ரீகிருஷ்ணனை குறிக்கிறதா, இல்லது தேவரூபம் கொண்ட பகவான் விஷ்ணுவை குறிக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டால், அதில் வந்து விஷ்ணுவை தான் குறிப்பிடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு சில காரணங்களும் கூறுறான், ஒரு 6 காரணம் சொல்கிறான். அது என்னன்னு பார்ப்போம். கண்ணபிரானுக்கு இயல்பாகவே சதுர்பூஜம் இருக்குன்னு கதை சக்கராயுதங்களுடன் கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஜுனா அப்படின்னு அர்ஜுனன் சொல்லக்கூடிய அவசியமே கிடையாது. ஸோ அதே மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கார், அதையே திருப்பி பார்க்கணும்னு சொல்ல மாட்டார் இல்லையா. அதனால் இங்கே மகாவிஷ்ணு ரூபத்தை தான் சொல்கிறார். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் தேவரூபம் அப்படின்னு ஒரு சொல் வந்திருக்கு இல்லையா. இப்போது 51வது ஸ்லோகத்தில் மனித வடிவம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறார். ஸோ அதனால் அதுலேருந்து இது தனிப்பட்டது அப்படிங்கிறதுனாலையும் இது மகாவிஷ்ணு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். பின்னாடி பார்த்தோம்னா 50வது ஸ்லோகத்தில் ஸ்வகம் ரூபம் பூவகா சௌம்யவபூ அப்படின்னுலாம் வரிசையாக வார்த்தைகள்லாம் வருது. இது முதல்ல சதுர்புஜம் கொண்ட ஸ்வரூபமும் பிறகு இரண்டு கைகள் கொண்ட மானிட வடிவமும் காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். அப்பன்னா இந்த இரண்டு கைகள் உள்ள மானிட வடிவம்னு சொல்லும்போது சதுர்புஜம்னு வரும்போது அது வந்து மகாவிஷ்ணுவை தான் குறிக்கிறது இல்லையா. ஸோ அதனால் அது மகாவிஷ்ணுவை குறிக்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போது 52வது ஸ்லோகத்தில் பின்னாடி வரும்போது சூதர் தர்ஷம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த சதுர்புஜ உருவத்தை காண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர், அரிது. தேவர்கள் கூட இந்த ரூபத்தை காண்றதுக்கு ரொம்ப அவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீகிருஷ்ணரோட ஸ்வரூபம் இயல்பாகவே சதுர்புஜ ஸ்வரூபம்னா அதை மனுஷங்களும் பார்த்துருக்க முடியும். தேவர்கள் பார்க்க மிக ஆவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது பொருந்தாது இல்லையா. ஸோ பீஷ்மரும் துரோணரும் விஸ்வரூப பகவானோட பல்லுக்கு இடையில அடிபட்டு சூர்ணமாகின்ற அந்த பயங்கர விஸ்வரூபத்தை பார்க்க தேவர் கூட்டம் ஏன் இது ஆவல் கொள்ளணும்? அதனால பகவான் அவங்க வந்து பகவான் வைகுண்டத்தில் திருக்காட்சி தரும் சதுர்புஜ விஷ்ணு சுரூபத்தை தான் காண விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா 48வது ஸ்லோகத்தில் பின்னாடி வர 48வது ஸ்லோகத்தில் இரா சுரூபத்தோட மகிமை வந்து வேதங்களை கற்பதனாலோ யாகங்களை செய்கிற முறை கற்பதனாலோ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் ஸ்லோகம் 53 வேதங்களாலும் தவத்தினாலும் அந்த சொரூபத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுறது. ரெண்டு இடத்துலையும் ஒரே விராட் சொரூபத்தோட மகிமையை பற்றி தான் பேசுகிறாங்க. என்ன சொன்னதையே திருப்பி சொன்னதாக ஆயிடும் இல்லையா. இதனால் மனித வடிவம் காண்பிப்பதற்கு முன்னால் பகவான் அர்ஜுனனுக்கு சதுர்புஜ தேவரூபத்தை காண்பித்தார் அப்படின்னு சொல்ல வரான். அதனால் இங்கே ரெஃபர் பண்ணுறது சதுர்புஜ மகாவிஷ்ணு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். கடைசியில் பார்த்தோன்னா இதே அத்தியாயத்தில் ஸ்லோகம் 24லேயும் 30லேயும் அர்ஜுன பகவானை விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுறார். அதனால் அவருக்கு விஷ்ணு ஸ்வரூபத்தை காணும் விருப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ இதுதான் இந்த 6 ரீசன். சதுர்புஜம் உள்ள ரூபத்தை காட்டுங்கன்னு அர்ஜுனன் ரெஃபர் பண்ணுறது மகாவிஷ்ணுவை தான், ஸ்ரீகிருஷ்ணரை இல்லை அப்படிங்கிறது தெளிவார்கள் இல்லையா. ஸோ இவ்வளோ நாள் அர்ஜுனன் வந்து பகவானை வேர் வேறாக துதித்து நமஸ்காரம் பண்ணி என்னை மன்னிச்சுக்கோங்கோ, நான் தெரிஞ்சு செஞ்ச தப்பு, தெரியாமல் செஞ்ச தப்பு, உங்களை போய் ஃப்ரெண்டாக நான் பாவிச்சுட்டேன், ஃப்ரெண்டாக நீங்கள் எனக்கு இருந்ததே எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம், அதெல்லாம் உணராமல் இருந்துட்டேன் அப்படின்னு தன்னோட எல்லா ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துடுறார். இதுக்கப்புறம் பகவான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேயா, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. Thank you. Bye-bye.